الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت ويقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون صدق الله العظيم அளவற்ற அருளாள நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் உயர்ந்த மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டருமை சஹாபாக்கள் சாபியவுன்கள் சபா சாபியங்கள் முஸ்லிமான மோமீனான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. எந்த ஒரு நாளை உலகம் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜென்மத்துவோ கூலியாக அவர்களை கிடைக்கட்டுமாக துவாசிக்கிறேன். அல்லாஹ் கபூஷிவானாம். அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்து வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லதிகாரிகளே, வல்லவர்களே, நல்லவர்களே, வயோதிபர்களே, வாரிபர்களே, சிறார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமான நிலைமையிலும் கஷ்டமான வறுமையான நிலைமையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு இறைச்சியோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே சிறேஷ்ட படைப்பாக மனித குலத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த மனித குலம் நிம்மதியாக வாழ வேண்டும். நாளைய கயாமத்துடைய நாளையிலே நானும் நீங்களும் கை செய்தவர்களுடைய பட்டியலில் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தருகிறான். அல்லாஹ் தருகின்ற சந்தர்ப்பங்களிலே ஒரு சந்தர்ப்பம் தான் ரமலான் மாதத்தை நானும் நீங்களும் ஆரோக்கியமாக அடைவது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய வணக்கங்கள் ஏராளம் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஏழு அமல்களை அடையாளப்படுத்தலாம். அந்த ஏழு அமல்களிலே இரண்டு அமல்களை தான் உங்களோடு நான் பேசிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய விசேடமான ஏழு அமல்களிலே முதலாவது அமல் கஹர் செய்து நோன்பு பிடிப்பது. வேதக்காரருக்கு மாற்றமாக நாங்கள் கஹர் செய்து நோன்பு பிடிப்பது இது சுன்னாவாக இருக்கிறது. கஹர் இல்லாமல் கஹர் செய்யாமல் நோன்பு பிடித்தால் பத்து வா நோன்பு கூடும். ஆனால் தக்வா என்ற அடிப்படையிலே, சுன்னா என்ற அடிப்படையிலே ஒரு மிடல் தண்ணியாவது ஈட்டம் பலமாக சாப்பிட்டு விட்டு நீயத்து வைப்பதுதான் இஸ்லாம் சொல்லி தருகின்ற வழிமுறையாக சுன்னாவாக இருக்கிறார். எனவே முதல் இபாதத் கஹர் செய்து நோன்பு பிடிப்பது. இரண்டாவது ரமலான் நாள் செய்யக்கூடிய இபாதத் அன்பானவர்களே, இரவு வணக்கம் தராவீஹ் தொழுகை. ரமலானுடைய காலம் இரவுகளும் பகலை போல ஹயாத்தாக்க வேண்டும். இன்றைக்கு என்ன நடந்திருக்குது என்றா, அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய சமூகம் இரவை போல பகலிலும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பகலை கூட இரவாக மாற்றி விட்டார்கள். நோம்பு பிடித்தா டயர் ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சுபகுக்கு பின்னால் தூங்குகின்ற வழக்கம், லஹருக்கு பின்னால் தூங்குகின்ற வழக்கம். அன்பானவர்களே, இதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். ரமலான் மாதம் தூங்குவதற்குரிய மாதம் அல்ல, இது வணக்கங்களுக்குரிய மாதம். எனவே ரமலானுடைய இரவு பகுதிகள், இரவு நேரங்கள், இரா வணக்கங்கள், தராவே போன்றவைகளில் ஈடுபட்டு, குர்ஆன் திலாவத்து போன்றவை ஈடுபட்டு இரவுகளையும் பகலையும் போல ஹயாத்தாக்க வேண்டும். மூன்றாவது அமல் ரமலான் குர்ஆனுடைய மாதம். ரமலான் குர்ஆனுடைய மாதம். எனவே இந்த மாதத்திலே குர்ஆனை அதிகமாக நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். நாலாவது இபாதத் ரமலான் மாதம் சதகாவுடைய மாதம். அதிகமாக தான தர்மம் கொடுத்துக் கொள்ள வேண்டும். கஷ்டவான்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது இபாதத் ரமலானில் செய்யக்கூடிய வணக்கம். அதாவது அன்பானவர்களே, ரமலானுடைய மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்யுமாறு எங்களுக்கு ஏவிருக்கிறார். ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய உம்ராவுக்கு ஹஜ்ஜுடைய சவாப் என்றார். இன்று எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தா சுமார் 15 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு தொகை தேவைப்படுகிறது. ஹஜ் செய்வதற்காக 3-4 லட்சங்களை கொடுத்து ஒரு உம்ரா செய்துவிடலாம். எனவே நோம்புடைய காலங்களில் யாருக்கெல்லாம் உம்ரா செய்ய முடியுமோ அதை நிறைவேற்றி ஹஜ்ஜுடைய சவாபை நாம் அடைந்து கொள்ள முயற்சி எடுப்போம். இந்த காலம் தவறிவிட்டால் வரும் காலங்களில் கூட அந்த அமலை செய்வதற்காக முயற்சி எடுப்போம். அன்பானவர்களே, ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய 6வது வணக்கம் அத்தியகத்திற்காக அமல் கடைசி பகுதிகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சில சந்தர்ப்பங்களில் கடைசி 20 நாட்கள் இப்படியாக கடைசி பகுதியை ஹயாத்தாக்கி இருக்கிறார். கடைசி பகுதிகளில் மிகவும் குறிப்பாக கடைசி 10 நாட்களே ஐத்திகாப் இருக்கின்ற அமலில் ஈடுபட்டுக் கொள்வது. 7வது அமல் ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய அமல் துவா இஸ்திகஃபாரிலே அதிகமாக கடைசி பகுதியில் ஈடுபடுவது. இந்த ஒற்றைப்படை நாளை லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக அதிக சிரமம் எடுப்பது. ரமலானுடைய காலம் என்பதே துவா இஸ்திகஃபாருடைய காலம் தான், தௌபாவுடைய காலம் தான் என்றாலும் கடைசி பகுதியில் அதிகமாக சிரமம் எடுத்துக் கொள்வது அல்லாஹ்வரிகளே. ஏனென்றால் ரமலானுக்கு அல்லாஹ் தனியான சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். சைத்தானுக்கு இந்த காலத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. விளங்கிடப்பட்டிருக்கின்ற சைத்தான், சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற மாதம், நரகம் இழுத்து மூடப்பட்டிருக்கின்ற மாதம், ஒரு சுண்ணத்துக்கு பகுதியை கூலியை தருகின்ற மாதம், ஒரு பருதுக்கு 70 பருதுகளுடைய கூலியை தருகின்ற மாதம், கண்ணியமானவர்களே நோம்பு திறக்க ஏற்பாடு பண்ணியவர்களுக்கு நோம்பு நோட்டருடைய கூலியை கொடுக்கின்ற மாதம், இப்படி ஏராளமான சிறப்புகளை தன்னகத்திலே கொண்ட மாதம் தான் ரமலான் மாதம். எனவே இதில் செய்யக்கூடிய விசேஷமான 7 அமல்களை நான் நினைவுபடுத்தினேன். அதிலே 2 அமல்களை உங்களோடு பேசிக் கொள்ளலாம் நினைக்கிறேன். அன்பானவர்களே, அதிலே விசேஷமான அமல்களிலே ஒரு அமல் தான் குர்ஆன் திலாவத்துடைய அமல். குர்ஆனுடைய அமல் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே 4 குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் கூடிக்கொண்டு போகிறார்கள். குர்ஆன் யாருக்கும் அலுப்பு வந்தது கிடையாது. நானும் நீங்களும் குர்ஆன் எவ்வளோ ஓதுகிறோம், சூரத்து ஃபாத்திஹா நாளைக்கு 17 தடவைகள் ஓதுகிறோம், யாருக்கும் அலுப்பு வந்தது கிடையாது. குர்ஆனை எவ்வளோ கேட்கிறோம், கனிமனரே குர்ஆனை நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் யாரும் இல்லை.
அந்த அளவுக்கு குர்ஆனுடைய அந்த ஓசை அந்த அளவு கேட்க கேட்க ஆசையை தூண்டுகிறது. எனவே குர்ஆனுடைய அமல் மிக மிக முக்கியமானது. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் ரமலானை அறிமுகப்படுத்துகின்ற போது
شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان
الله شلوه الآن رمضان ماذا يستغي ماذا من دال أدرسان قرآن أرنبت دي قرآن الله أبرد تند ماذا من دال قرآن دي رمضان يلم هو أبرد تند أنبانا بري بري எங்களுக்கு தொழிலுக்கு வழிகாட்டி, எங்களை குடும்பத்துக்கு வழிகாட்டி, எங்களுக்கு நேரான பாதையை காட்டக்கூடிய இதாயத்தை காட்டக்கூடியது குர்ஆன். குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒருவரும் வழி தவற மாட்டார்கள். எனவே குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ரமலானுடைய காலம் மாத்திரமல்ல இதர காலங்களையும் கொண்டது. ரமலானிலே மாத்திரமல்ல குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. சுருக்கமான ஐந்து கடமை நினைவுபடுத்துகின்றன. முதலாவது கடமையை குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு கவிதையை படிப்பதை போல, ஒரு நூலை படிப்பதை போல, செய்தி வாசிப்பதை போல குர்ஆனை ஓத முடியாது. குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. வரத்தீரில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை அழகாக நிறுத்தி நிறுத்தி தர்தீலாக ஓதுவீராக என்றெல்லாம் பரிசுத்தாலும் குர்ஆனை சொல்கிறார். எனவே குர்ஆனை ஓதுகின்ற அந்த முறையை உலமாக்களை ஹாஃபிள்களை ஹாரிகளை அணுகி நாங்கள் கேட்டு குர்ஆனை ஓதுவேன். குர்ஆனை நல்ல முறையில் ஓதுகின்ற போது அன்பானவர்களே, 6666 ஆயத்துகள், 116 சூராக்கள், என்னென்ன சிறப்புகள் எல்லாம் கொடுப்பதாக சொல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் சொல்லி தந்தார்களோ அந்த எல்லா சிறப்புக்குரிய மனிதராக ஒரு மனிதன் தருத்தியிலாக அழகான முறையிலே தஜ்வீத் முறையோடு குர்ஆனை ஓதினால் அந்த சிறப்புக்குரிய மனிதராக மாறிவிடுகிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல தனித்தனி சூராக்களுக்கு தனித்தனி சிறப்புகள் அமைச்சிருக்கிறான். இந்த வீட்டில் சூரா பக்ரா ஓதப்படுவதோ அங்கு சைத்தான் இருக்க மாட்டான். சைத்தான் விரண்டு வருவான். எங்கட வீட்டில் இல்லாமல் ஆசைப்படுகிறோமா? எங்கட அக்க பக்கத்தில் உள்ள மக்களுக்கு சைத்தான் பிடிக்க கூடாது ஆசைப்படுகிறோமா? சூர்த்து பக்கரா ஓதி நண்பானவர்களே, சைத்தான் வீட்டுல இல்ல, உங்க ஊர்லயே குடியிருக்க மாட்டான். எந்த வியாபாரி தன்னுடைய தொழில் ஸ்தாபனத்துல தன்னுடைய தொழிலுக்கு போகின்ற போது, விவசாயத்துக்கு போகின்ற போது, வியாபாரத்துக்கு போகின்ற போது சூரத்து வார்த்தையாவை ஓதிவிட்டு போகின்றாரோ அன்பான மனிதர்களே, அவருடைய வியாபாரத்துக்கு நஷ்ட காண மாட்டான். கடன் இல்லாத வியாபாரம் அன்பானவர்களே அவர் நஷ்டாக மாட்டான். குர்ஆன் அவரை பாதுகாக்கும். குர்ஆன் சொல்லுகின்ற உண்மையானவர்களே, யாருடைய வாழ்க்கையில சூரா முழுக்க இருக்குமோ அல்லாஹ் அவர் கண்ணியத்தை கொடுப்பான். யாருடைய வாழ்க்கையில அதிகமா குர்ஆன் இருக்குமோ அல்லாஹ் குர்ஆனை கொண்டு அவர் உள்ளத்தை அதாவது போதுமானதா ஆக்குவான். இன்னைக்கு நாங்க என்ன சொல்றது, குர்ஆனை ஓதுறதுக்கு சிலத்தை கேட்டா குர்ஆனை ஓத இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா, நேரம் கிடைச்சா குர்ஆன் ஓதுறேன்னு சொல்லுவான். அதனால அவர்களே, நேரம் கிடைச்சா குர்ஆன் ஓதுறேன்னு சொன்னால் குர்ஆனை கணக்கு இல்லாமல் எடுக்கிறோம். நேரம் ஒதுக்கி குர்ஆன் ஓத வேண்டும். நேரம் கிடைத்தா குர்ஆன் ஓதுவதற்கு ஏதோ காணாமல் கூட பொருள் அல்ல. குர்ஆன் என்பது எங்களுடைய வேதம். நாளைய கயாமத்துடைய நாளை நானும் நீங்களும் அல்லாஹ் எங்களுக்கு கேட்க போகின்றான். உங்களுடைய இமாம், உங்களுக்கு வழிகாட்டி, தொழிலுக்கு வழிகாட்டி, குடும்பத்துக்கு வழிகாட்டி, வியாபாரத்துக்கு வழிகாட்டி, இந்த உலகத்துல நீங்கள் பின்பற்றி நடந்த இமாம் எது என்று கேட்கின்ற போது நானும் நீங்களும் ஒரே பதிலை சொல்லுவோம், குர்ஆன் என்று. அன்பானவர்கள், குர்ஆன் என்று பதில் சொல்வதாக இருந்தால் கழுத்திலே ஒரு தொங்க போட்டு விட்டு கையால் பதில் சொல்வதல்ல, எழுதி தொங்க போட்ட பதிலை சொல்வதல்ல, என்னுடைய வாழ்க்கை பதில் சொல்ல வேண்டும். எனவே குர்ஆனை நல்ல முறையிலே ஓதினால்தான், குர்ஆனினுடைய வாழ்க்கையிலே இருந்தால்தான் அருமையை நல்ல பதில் கிடைக்கும், நல்ல பதில் வரும். எனவே குர்ஆனை செய்யக்கூடிய முதல் கடமை குர்ஆனை ஓத வேண்டும். இரண்டாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுவதோ காது கொடுத்து குர்ஆனை கேட்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை குர்ஆன். எங்கட சின்ன பிள்ளை ஓதலாம், எங்கட மகள் ஓதலாம், மகன் ஓதலாம், பேரன் பேட்டி ஓதலாம். அல்லாதவர்களே, குர்ஆன் ஓதப்படக்கூடிய பிள்ளை சிறுதாக இருந்தாலும் ஓதக்கூடிய விடயம் இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதை அமைதியாக வேறு விடயங்களில் ஈடுபடாமல் கேட்க வேண்டும். என்ன நடந்திருந்தா சில பிள்ளைகள் சொல்லுவார்கள், எனக்கு குருவான பின்னால மௌலிமுக்கு பின்னால என்னுடைய வாப்பா உம்மாவும் என்னுடைய நடா அல்லது என்னுடைய அபி உம்மி என்ன செய்யறாங்கண்டா போன நோண்டி கொண்டு ஏதோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க அல்லது டெலிவிஷனை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அல்லது ரேடியோவில் அவங்கள காலம் போவது எனக்கு அந்த சத்தம் காதல் கூட கேட்பதால குருவான ஓதலாம் எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய தாய் சாப்பிட பண்ணி கம்ப்ளைண்ட் இன்னும் சில பிள்ளைகள் சொல்லுவாங்க அதுல மகிழ்பானா இருட்டானா எங்கட வாப்பா எங்களை கூட்டிட்டு எங்கேயாலும் போயிடுவாங்க 8-9 மணிக்கு தான் திரும்ப வீட்டுக்கு வருவாங்க அந்த நேரத்துல தான் நான் ஓத வேண்டும் ஹோம் ஒர்க் செய்ய வேண்டும் அன்பானவர்களே அதுக்கு பின்னால 8-9 மணிக்கு வீட்டுக்கு வந்தா ஹோம் ஒர்க் செய்யவா குர்ஆன் ஓதவா குர்ஆன் ஓதின ஓதையோ நாளை கேட்கறதுக்கு யாரும் இல்லையே நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா ஹோம் ஒர்க் பார்ப்பாங்க அதனால அதை செய்யறேன்னு நீங்க பிள்ளைங்க சொல்றாங்க அம்மானவர்களே பிள்ளைகள் உங்களுக்கு எதிரியாக நாளைய மறுமையில் ஆக்கிடாது பிள்ளைகள் உங்களுடைய செல்வம் அந்த செல்வத்தை கொண்டு நானும் நீங்கள் சுவரிக்கத்தில் இருக்க வேண்டும் அந்த செல்வங்களை கொண்டு துரதிருஷ்டவசமாக நரகிலே போய்விடக் கூடாது சொல்லுவார்கள் பிள்ளை கிடைக்கின்ற வழியை விட பிள்ளை இல்லாதவர்களுக்குள்ள வழி அதிகம் என்பார்கள் பிள்ளை கிடைக்கின்ற வழி கொஞ்ச நேரத்தோடு நின்றுவிடும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு கால முழுக்க கவலை வழி யோசனையாக எனவே குழந்தையை தந்திருக்கின்ற அல்லாஹ் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் எனவே கனியமானவர்களே குர்ஆனை முதலாவது ஓத வேண்டும் இரண்டாவது குர்ஆனுக்கு நான் ஓதப்படுவதோ காது கொடுத்து கேட்க வேண்டும் மூணாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய அமல் குர்ஆனுடைய சூராக்களை உள்ளத்தில் கொள்வது குர்ஆன் என்பது எழுத்து வடிவில் எழுதி தொங்க போடுறதுக்கு அல்ல சாபராணி குறிப்பதற்கு அல்ல அது அது ஒரு பகுதியாக இருந்தாலும் குர்ஆனுடைய உள்ளத்திற்கு வர வேண்டும் யாருடைய உள்ளத்துல குர்ஆன்ல கொஞ்சமேதும் இல்லையோ உள் சூரா கூட இல்லையோ யாசி கூட இல்லையோ அன்பானவர்களே அவருடைய உள்ளவர்களுக்கே சொல்லலாம் போல சொன்னார்கள் கல்வைத்தில் ஹரி பாலடைந்த வீட்டுக்கு சமன் பாலடைந்த வீட்டின் பக்கம் யாருமே செல்ல மாட்டார்கள் அங்கு சைத்தான் தான் குடியிருப்பான் அந்த பாலையிலும் யாரும் போக மாட்டார்கள் அன்பானவர்களே அப்படிப்பட்ட துருப்பாக்கியவான் அப்படிப்பட்ட நஷ்டவாளி குர்ஆன்லே கொஞ்சமே உள்ளத்தில் இல்லாதவர் எனவே குர்ஆனை முடியுமான சூராக்களை கிபில் செய்வோம் அடுத்ததாக குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை குர்ஆனுடைய கருத்துக்களை நானும் நீங்கள் விளங்க வேண்டும் அன்றில் இன்று வரைக்கும் குர்ஆனுக்கு போவோம் சூரா பாத்திஹாவுடைய கருத்து எங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் கனிமணவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு நாளைக்கு சூரா பாத்திஹா 17 கடமைகள் பல்லான தொழுகையில மட்டும் ஓதுவோம் ஏனைய நேரங்களுக்கு பல்லான தொழுகையில 17 ரகாத்துகளிலும் 17 தடவைகள் சூரா பாத்திஹா ஓதியே ஆக வேண்டும் கட்டாயம் அந்த சூரா பாத்திஹாவுடைய கருத்து தெரியாமத்தான் நானும் நீங்களும் குர்ஆன் ஓதுகிறோம் ஏதோ சில மதங்களை இழிவுபடுத்துகின்ற அந்த ஓசை அந்த சப்தம் போவதை போல கருத்து தெரியாத சப்தம் போவதை போல நானும் நீங்கள் இன்னும் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறோம் என்றால் வாழ்க்கையிலே எத்தனை ரமலான் வந்தும் என்ன மாற்றம் இன்னும் மாற்றம் எங்களுக்கு ஏற்படவில்லை இந்த ரமலானை மாற்றத்துக்குரிய மாதமாக மாற்றங்கள் அன்பானவர்களே எனவே குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குங்கள் குர்ஆனை ஓதுகின்ற போது அல்லாஹ் நேரடியாக எங்களோடு கதைக்கிறார் பேசுகின்றார் இமாம் குர்ஆனை ஓதுகிறார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் உலகத்தாருடைய ரப்பு அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் இந்த அல்லாஹ்வை புகழும் என்ற போது அல்லாஹ் சொல்லுகிறார் ஹமிதனி அஹ்மதி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அல்லாஹ் நேரடியாக எங்களோடு கதைக்கிறார் அர்ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளன் அவன் தான் நிகரற்ற அன்பாளன் இந்த உலகத்திலே நல்லவர்களுக்கு கெட்டவர்கள் எல்லோருக்கும் இறக்க காட்டக்கூடியவன் மறுமையிலே நல்லவர்களை மாத்திரம் கபூல் செய்யக்கூடியவன் இப்படி சொல்லுகின்ற போதும் அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னுடைய அடியான் என்னை குறிப்பாக ஆக்கி புகழ்ந்து விட்டான் அல்லாஹ் இவரோடு கருத்து கொண்டிருக்கிறான் இறைவா மறுமை நாளின் மாலிக் நீதான் மாலிக்குள் முழு அரசர்களுக்கெல்லாம் அரச நீதான் எந்தெந்த நாடை எந்தெந்த கன்றியை எந்தெந்த அரசர் ஆட்சி பண்ணுகிறாரோ எல்லா ஆட்சியாளருக்கு நாளைய கியாமத்துரிய நாளைய இறைவா நீதான் அரசன் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ் அந்த அடியானோடு பேசுகிறான் மஜ்ஜதனி அபதி என்னுடைய அடியான் என்னை கீர்த்தியாக்கி விட்டான் என்னை மேன்மைப்படுத்தி விட்டான் கண்ணியமானவர்களே இப்படி ஒவ்வொரு ஆயத்துகளையும் ஓத ஓத அல்லாஹ் இவரோடு கழித்துக் கொண்டிருக்கிறான். எனவே குர்ஆனுடைய கருத்துக்களை நான் விளங்குவேன். பயன் செய்கின்ற போது சில குர்ஆனுடைய ஆயத்துக்கள் எழுதுகின்ற போது அவரை அறியாமல் கண்ணீர் வடித்து விடுவார். அல்லாஹ்வுடைய பயத்தால் அந்த குர்ஆனுடைய கருத்தை விளங்கி கண்ணீர் வடித்து விடுவார். அந்த கண்ணீரை பார்த்து நானும் நீங்களும் கண்ணீர் வடிக்கிறோம். எதற்காக கண்ணீர் வடிக்கிறோம்? கருத்தை விளங்கியா மஹ்மூம்கள் அந்த பயானை கேட்கக்கூடிய கண்ணீர் வடிக்கிறார்? இல்லை, அதன் தருகிறார். தனியே அவர் அளவிடக் கூடாது, அவரோடு சேர்ந்து நாங்கள் அழுவோம் என்று அவரோடு சேர்ந்து எல்லோரும் அழுவார். அடிகையில் ஒரு வகையினார், ஒருவர் அழுகிறார், அவரை பார்த்து காரணம் தெரியாமல் உமா அழுது கொண்டிருக்கிறார், மகன் ஓடோடி வருகிறார், ஏ உமா அழுகிறீங்கன்னு கேட்க மாட்டான், உமாவோடு சேர்ந்து அவரும் அழுவார். அதற்கு பின்னால்தான் ஏன் உமா அழுகிறீங்கன்னு கேட்க. அதே போல ஹதரத் குர்ஆனுடைய சில வசனங்கள் ஓதப்படுகின்ற போது கண்ணீர் வடிக்கின்ற போது சிலர் குர்ஆனுடைய அந்த கருத்துக்களை ஹதரத் கண்ணீர் வடிக்கின்ற சந்தர்ப்பத்திலே மற்றவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். எதற்காக? அது ஹதரத் கண்ணீர் வடிக்காததற்காக. கனியமானவர்களே, எங்களுக்கு கண்ணீர் வர வேண்டும் என்றால் நானும் நீங்களும் குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்க வேண்டும். கருத்துக்களை விளங்குவோம். அடுத்ததாக கனியமானவர்களே, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆனை ஓதுகின்றோமா? குர்ஆனை ஓதுகின்றதை கேட்கின்றோமா? குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்கின்றோமா? குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குகின்றோமா? அந்த குர்ஆனை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அந்த குர்ஆனை அந்த இமாமை அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது எங்களுடைய ஆகப்பெரிய கடமை. குர்ஆன் என்பது எங்களுக்கு சொந்தமானதல்ல. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்லே எங்கேயுமே சொல்லியுள்ள குர்ஆன் முஸ்லீம்களுக்கு சொந்தமானதல்ல. புதல்லின்னால் மனித சமுதாயத்துக்கு நேரடி காட்டக்கூடியது, உலகத்தாருக்குரியது இந்த மனித சமுதாயத்துக்கு என்றெல்லாம் பரிசுத்தால் குர்ஆனிலே பல இடங்களிலே குர்ஆனிய ஹாஸாக எங்களுக்கு சொந்தமாக பேசவில்லை, ஆமாக பொதுவாக பேசலாம். ஒரு உலகத்துக்கு நேர்வழி காட்ட வந்த குர்ஆன். அன்பானவர்களே, எனவே இந்த கடமைகளை பேணி குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை இந்த ரமலானில் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். அடுத்ததாக ரமலானில் செய்யக்கூடிய விசேடமான அமல் சதக்காவுடைய அமல். ஏனைய காலங்களை போல அல்ல, எந்த வருடம் அன்பானவர்களே, மக்கள் அதிகமாக கஷ்டத்திலேயே வாடிக்கொண்டிருக்கிறார். எத்தனையோ வியாபாரிகளின் வியாபாரம் கீழவர்கள், நல்லவர்களாக இருந்தவர்கள் சென்ற நோம்பலை எத்தனையோ பேர் கஞ்சி கொடுத்தார்கள், இன்றைக்கு அவங்கள அந்த கஞ்சி வீட்டில் காணல, லொஸ்டாகி விட்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான நிலைமை எனக்கும் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஒரு இபாதத்தை தந்திருக்கிறான். அதுதான் சதக்காவுடைய இபாதம். பொருளாதாரம் அதிகமாக இருந்தா ஜகாத்தை கொடுத்து பொருளாதாரத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. யாருடைய பொருளாதாரம் ஜகாத்துடைய அந்த நிசாவை அடையவில்லையோ, அதை விட குறைவாக இருக்கிறதோ, அவர்கள் தான தர்மம் கொடுத்து அந்த பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்துக்காக பெரிய பாதுகாப்பும் சதக்காவும் ஜகாத்து. சதக்கா ஜகாத்து எந்த பொருளாதாரத்தில் இல்லையோ அந்த பொருளாதாரம், யார் பொருளாதாரத்தை திரட்டி கஷ்டப்படுகின்றாரோ அவரிடம் இருந்து பறிக்கப்படும். அல்லது அவரிடம் இருந்து பறிக்கப்படவில்லையா, அடுத்த பரம்பரை அடுத்த ஜெனரேஷனும் இதில் பறிக்கப்படும். தாயின் தகப்பனும் வியாபாரத்திலே கொடி கட்டி பறந்திருப்பார்கள், ஆனால் அந்த பாக்கியம் பிள்ளைக்கு கிடைக்காது, பேரனுக்கு கிடைக்காது. ஏன்? காரணம், அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த பொருளாதாரத்தில் நிறைவேற்றப்படவில்லை. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரங்களை கொண்டு இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக கர்மங்கள் ஈடுபடுங்கள். அல்லாஹ் இருக்கிறானே, அல்லாஹ் இரக்கமான ரப்பு. நாங்கள் கொடுத்தால் திரும்பி அல்லாஹ் கொடுப்பவன் அல்ல, கொடுத்ததை விட பல மடங்கு அல்லாஹ் கொடுப்பவன். நாங்கள் 100 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் 10 ரூபாய் எங்களுக்கு தருவான். நாங்கள் 10 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 100 ரூபாய் தருவான். நாங்கள் 100 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 1000 ரூபாய் தருவான். நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 10000 ரூபாய் தருவான். நாங்கள் 10000 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 1 லட்சம் தருவான். அதனால அவர்கள் எதை சொல்கிறேன்னா, நாங்கள் கஞ்சத்தனப்படாமல் கொடுக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அள்ளி வாழ்கிறார். நாங்கள் தான் கிள்ளி கொடுக்கிறோம், நாங்கள் தான் எண்ணி கொடுக்கிறோம், நாங்கள் தான் அளந்து கொடுக்கிறோம், நாங்கள் தான் ஆளை பார்த்து கொடுக்கிறோம். அதனவர்களே, அல்லாஹ் அப்படி அல்ல. அல்லாஹ் தாராளமாக கொடுக்கிறார், தாராளமாக கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய கதானா எப்போ இருந்து கொண்டு இருக்கிறது? எங்களுக்கு கஷ்டம் வரல, ஒரு நேரம் நாங்கள் பத்திரிக்கை இல்ல. கணவர்களே அல்லாஹ்வை தந்து கொண்டுதான் இருக்கிறார். யாரெல்லாம் கொடுக்காம தடுத்து வைக்கிறாங்களோ அல்லாஹ்வும் அவர்கள் கொடுக்காமல் தடுத்து வைத்துருவார். யாரெல்லாம் கொடுக்காமல் பதுக்கி வைக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்கள் கொடுக்காமல் பதுக்கி வைத்து விடுவார். யாரெல்லாம் எண்ணி கொடுக்கிறாங்களோ அல்லாஹ்வும் அவர்களுக்கு எண்ணி கொஞ்சம் தான் கொடுப்பார். கண்ணியமானவர்களே, எனவே அதிகமாக தர்மம் கொடுங்க. அல்லாஹ் பரிசுத்தால பொறுவானே ஒரு இபாதத்துடைய பெருமதியை வழங்கப்படுத்துறான். சில வணக்கங்கள் விடுபட்டா மனிதனே கவலை வராது. ஆனா சதக்காவுடைய இபாதத் எங்களோட வாழ்க்கையில் இல்லைண்டா சக்கராத்துல கவலை வரும். சந்தர்ப்பம் உயிர் போகுது, யாழ்லா ஆயுள் பிச்சை யாழ்லா இந்த கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்பு. இந்த உலகத்துல நாம் வாழ்ந்தது போதாது, இந்த கொஞ்ச நேரம் அனுப்பு. எதற்காக? உழைப்பதற்காக அல்ல, சம்பாதிப்பதற்காக அல்ல, சம்பாதிப்பதை வாழும்போது கொடுக்கவில்லை. சக்கராத்துரிய சந்தர்ப்பத்தை எல்லாவற்றையும் கேட்கிறான், யாழ்லா இன்னும் கொஞ்சம் ஆயுளை எனக்கு போட்டால், நான் சம்பாதித்தது என்னிடத்தில் இருக்கிறது, இதை கொடுத்து விட்டு வருகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவங்க கொடுக்க மாட்டேன். அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி தர்மம் கொடுத்து நல்லவுடைய பற்றி நான் சேர்த்துவாரேன், அல்லாஹ் யாருக்கு அவகாசம் கொடுக்க மாட்டேன். அன்பானவர்களே, தர்மம் என்று சொல்வது நாங்கள் விளங்கிக் கொள்வோனும். சிலர் நினைக்கிறது கையால ஏதாவது கொடுப்பதுதான் தர்மம். குடுக்க கொடுக்கிறோம், உண்ணை கொடுக்கிறோம், ஏதாவது குடிபானம் குடிக்கிறோம், அல்லது ஏதாவது கஷ்டத்தை போக்குறோம், ஒரு பெண்டில் வேலை செஞ்சு கொடுக்கிறோம், வீடு கட்டி கொடுக்கிறோம், டாய்லெட் கட்டி, இன்னிமானவரை இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தால் செய்யக்கூடிய தர்மங்கள். இன்னொரு வகையான தர்மம் இருக்குது, யாராவது கேட்டு வராங்க உண்மையில கொடுக்கிறதுக்கு. இந்த கால கஷ்டம் தான், யாராவது கேட்டு வராங்க எனக்கு கஷ்டம் தெரியாதா, இந்த நேரம் சரியா வாரல் விரட்டக்கூடாது, அவர் சிரிச்சு நல்லா இருந்ததான், இதுக்கு முன்னு பொங்கலமா நிறைய பேர் வந்தாங்க கொடுத்ததா, இந்த முறை எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, வருங்காலத்துல இந்த பக்கம் வந்தா நீங்க வாங்க கண்டிப்பா நான் உதவி செய்யறேன். முகத்துல ஒரு சிரிப்பை ஏற்படுத்தி எடுக்கும். எந்த மார்க்கமும் சொல்லையில புன்னகை தர்மம் என்று சொல்லு. இஸ்லாம் தான் சொல்லுது புன்னகையும் தர்மம். அது மாத்திரம் அன்பானவர்களே, உங்களுக்கு நிறைய நலவுகளை செய்யலாம். சல்லிதான் வேணும் தர்மம் கொடுக்க நல்ல. இன்னைக்கு நான் காலையில புத்தகத்திலிருந்து இந்த பயானுக்கு வரும்போதும் கிலவுல வந்து பைக்கை போட்டுட்டு பஸ் ஏறி வந்தேன். கண்ணியமானவர்களே, எங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட கிலவுக்கு வாரத்துக்கு சிலாபத்துக்கு வாரத்துக்கு உறவர் எடுக்கிறோம். உறவருக்கு எப்பொழுது 6 மணியிலிருந்து 7 மணி அந்த எப்பொழுது நான் வரக்கொள்ள கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட வீதி வாங்குகள் ஓபன் அவருக்கு நான் ஓபன் வந்தேன். எவ்வளவு பெரிய தர்மம் தெரியுமா இதெல்லாம்? கிட்டத்தட்ட அந்த வீதி லாபம் 20க்கு மேற்பட்ட வீதி லாபங்கள், ரோட்ல 10 லைன்கள், இதெல்லாம் அப்படியே ஒரு மனுஷியான பத்தி கொண்டிருந்தா சுமார் 1000 ரூபாய்க்கு மேல லைட் பில் போகும். இது ஒரு தர்மம் இல்லையா? கொஞ்ச நேரத்தோட ஒரு பயணம் போங்க. 10:10 காலைக்கு நான் பள்ளிக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேர காலத்துல பள்ளியில இருந்து நாம ஒரு பயணம் போறோம், அல்லது வீட்டுல இருந்து ஒரு பயணம் போறோம். மாணவர்கள் கொஞ்ச நேரத்துல போங்க. எங்களுக்கு ஆபத்து நடக்குமோ நடக்காது அது எங்களுக்கு தெரியாது. இன்னொருக்கு ஏதாவது நடந்தால், இன்னொரு எச்சரிக்கை மாட்டிட்டால் அவருக்கு முதலுதவியாது செய்யலுமே. நான் எத்தனையோ சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கிறேன். அண்மையில ஒரு பயணம் போகல, ஒரு தாயை ஏற்றி கொண்டு ஒரு மகன் போட்டு இருக்கிறாரு வெயில். எத்தனையோ பைக் போகுது, எத்தனையோ திருவிட்டு போகுது, ஆனா யாரும் நிப்பாட்ட இல்ல. பக்கத்துல நிப்பாட்டிக்க என்ன பிரச்சனை? ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை, அந்த தாய் வச்சு கொண்டு இருக்கிறான். சென்னா எங்களை பெட்ரோல் முடிஞ்சு முன்னுக்குள்ள செட்ல பெட்ரோல் கொடுக்குறாங்க, 2-3 கிலோமீட்டர் போகணும், கொஞ்சம் காரைங்களா? சரி நான் தான் கனிமணவர்களே, அவர் அந்த இடத்துக்கு போக வரைக்கும் உள்ள பெட்ரோல் எடுத்து கொடுத்தேன். எதை சொல்லுவேன்? இதெல்லாம் ஈஸியா எல்லாருக்கும் செய்யணும். எவ்வளவு பெரிய தர்மம் கொடுத்த பெட்ரோல்? 1000 கணக்கான பெட்ரோல் ரூபாயா? இதெல்லாம் கையால பணம் போகாமல் செய்யக்கூடிய தர்மங்கள் பரவாயில்லை. எனவே அதிகமாக தர்மம் கொடுப்போம், நிச்சயமாக வாழ்க்கையில நிறைய பரக்கத்தை பார்த்துவோம். தர்மம் தலைதான், பலாய் முசீபத்தை விட்டு எங்களை பாதுகாக்கும். அதனால் அன்பானவர்களே, இந்த ரமலான்ல நிறைய பேர் கஞ்சி குடிக்கிறீங்க, மாஷா அல்லாஹ் சந்தோஷம். நிறைய பேர் நோம்பு திருப்ப ஏற்பாடு இப்தார்கள் செய்றீங்க, மாஷா அல்லாஹ் சந்தோஷம். ஆனா இனி எத்தனையோ பேர் சென்ற வருடங்களை விட இந்த வருடம் கஷ்டகார மக்களை இனங்காணேராது. நல்ல முறையில் இருந்தவங்க நாங்க கேட்டா நாங்களும் கஷ்டவாதி என்று அடையாளப்படுத்துவாங்களோ என்று நிறைய பேர் யோசிக்கிறோம். அதனால் அப்படியானவர்கள் இனங்கண்டு உங்களை தான தர்மங்களை கொடுங்க, நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அதிலும் குறிப்பாக ரமலானுடைய காலம் பள்ளியில கடமை செய்யக்கூடிய ஆதரத்துமார் மாதிரிமார் பள்ளி ஊழியர் கனிமானவர்களே, ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா ஆதரத்தில் ஓடிவார், வீட்டுல ஏதாவது ஒரு தேவை என்றா அதற்கு ஓட்டுவார், கடையில திறக்க போறோமா அதற்கு வாங்கினார். அதற்கு வருடம் முழுக்க ஏதோ ஒரு வேலைக்கு நாம பயன்படுத்துறோம், அவர் பள்ளி வேலைக்கு இருந்தாலும் எங்கட தனிப்பட்ட வேலைக்கு நாம பயன்படுத்துறோம். இது ரமலான் அவருடைய உள்ளங்கள்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம். பள்ளியால் அவர் கணக்கு செய்து கொடுப்பாங்க, சொசைட்டிகளால் அவர் கனவு கொடுப்பாங்க. ஆனா ஏண்டாவது ஏண்ட பிள்ளைக்கு பேர் வச்சாரு, ஏண்டாவது என்னுடைய கடையை தொடர்ந்து எனக்கு துவா செஞ்சுட்டு போனாரு, எனக்கு இமாம செய்யறாரு, எங்கட பள்ளியில அதான் சொல்ற, ஏண்ட பிள்ளைய காதல அதான சொன்ன மாதிரி. கண்ணியமானவர்களே, நான் இந்த வருடம் ஏதாவது கொடுக்கணும் ஒவ்வொரு நியத்தை. கண்ணியமானவர்களே, நீங்க பெரிய லட்சக்கணக்கில் கொடுக்க தேவையில்லை, உங்களால முடியுமானதை கொடுங்க, நிச்சயமாக அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவோம். வாழ்க்கையில பரக்கத்து சொல்றது, அன்பானவர்களே, நாங்க எங்களுக்கு துவா செய்யறது மட்டுமே பரக்கத், ஆக பெரிய பரக்கத்து தெரியுமா, மற்றவங்களை துவா எங்களுக்கு வேணும், அதுதான் பரக்கு. யாழ்லாம் என்ன பொருளாதாரத்தை பாதுகாத்துரு, என்ன கடையை பாதுகாத்துரு, என்ன விவசாயத்தை பாதுகாத்துரு, என்ன விவசாயத்துக்கு மழை அடைக்கிறது, இது இல்ல பெருமதி. இன்னொருத்தர் உங்களை பொருளாதாரத்தை துவா செய்யும், இன்னொருத்தர் உங்களை கடை துவா செய்யும். அன்பானவர்களே, இந்த வகையில தர்மம் கொடுங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களோட துவாக்களை தட்டமா. நாங்க தர்மம் கொடுக்கிறோம் எதுக்காக, துவாவுக்கா ஒப்போவா துவா வரும், துவா செய்யுமாறு சொல்லாவிட்டாலும் அவர்கள் துவா செய்வார்கள். எனவே கண்ணியமானவர்கள் சொந்தக்காவுடைய அமல் அதிகமாக விடுபட்டுக் கொள்வோம். நிறைய சொத்துமாக்கள், நிறைய நல்ல செய்திகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பயான்களுக்கு ஏற்பாடு கொண்டப்பட்டிருக்கிறது. சுபகுடைய பயன்கள் தொடர்ந்து இந்த பள்ளிகளில் ஒவ்வொரு சனி ஞாயிறு போன நாட்களில் இடப்பட்டு வருகின்ற நிலையிலே மிக சுருக்கமான இரண்டு விடைகள் நினைவுபடுத்தினேன். குர்ஆன் ஒரு நெருங்கிய தொடர்பை படுத்துங்கள், அது எங்களுடைய இமாம். குர்ஆனுக்கு பெருமதியை கொடுங்கள். உங்களோட வீட்டுல உள்ள டிவியை கொஞ்சம் பாருங்கள், போனை கொஞ்சம் பாருங்கள், அதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறீர்கள், அதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறீர்கள். ஒரு போனுடைய கவர் பிஞ்சிட்டா அதுக்கு ஒரு கவரை வாங்கி போடுறீர்கள். உங்களோட போனுடைய ஸ்டிக்கர் போயிட்டா உடனே போன் கடையை கூடிய ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. ஆனா குர்ஆன பாருங்களே, ஒவ்வொரு குர்ஆன் இருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனோட சங்கியான முறை மரியாதை நம்ம நடந்து கொடுங்க, சதக்காவில் அதிகமாக ஈடுபட்டு கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள், இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மாசாலா தர்மம் கொடுப்பதில் மேலானவர்கள். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்க செய்யணும். எனவே கண்ணியமானவர்களே, தான தர்மத்தில் அதிகமாக ஈடுபட்டுக் கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கடைசிக்கும் இந்த ரமலானை வாழ்க்கையிலே கிடைத்த கடைசி ரமலானாக எண்ணி அதிகமாக வணக்க செய்யக்கூடிய கூட்டத்திரைகளை சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய குர்ஆனை அதுகளை மன்னித்து நல்ல முறையில் குர்ஆனை ஓதக்கூடிய நிலைமைகளை எப்படி தருவாயாக. யா அல்லாஹ், வீட்டுல கண்ணியமாக குர்ஆனை பாதுகாப்புடைய ஆக்கிடுவாயாக. குர்ஆனை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக எங்களை சப்போர்ட் செஞ்சு கொள்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பம் நசிபாக்கியாலா, ஒவ்வொரு நாளும் தர்மம் கொடுக்கக்கூடிய பட்டியல் எங்களை சேர்த்தியாலா, மற்றவருடைய துவாவை எங்களுக்கு ஒவ்வொரு நாள் நசிபாக்கியாலா, பள்ள கடமை செய்யக்கூடிய மாதிரிகள் அகலரசுமார் பள்ளி ஊழியருடைய விடயங்கள் நல்ல முறை நடக்கக்கூடிய மக்களாக இந்த ஜமாத்தாரா கபூ செஞ்சு போயாலா. யாழ்லா, யார் யார் தொழிற்சாபனங்களை கடைகளை வேலை செய்கிறாங்களோ அவர்களை கவனிக்கின்ற, அவருடைய முகங்களை சிரிப்பை ஏற்படுத்துகின்ற ரமலானாக ரமலானாக்கி தருவாயாக. நரகிலே இருந்து எங்களை பாதுகாத்த ரமலானாக ரமலானாக்கி தருவாயாக. அதிக தர்மம் கொடுத்த ரமலான் ஆக்கி தருவாயாக. முன்னாள் நிறைய நாளையில நல்லோர்களை விட்டு எங்களை பிரித்து விடாது, இரண்டாவது வெள்ளிக்கிழமை நோம்போடு இருக்கிறோம், எங்களது வாக்குகளை தட்டி விடாதயா அல்லாஹ்.